One of the sad things we see is that God has been very frequently disappointed with his people.
தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து பார்த்தால் நாம் பார்க்கக்கூடிய துக்கமான ஒரு காரியம் என்னவென்றால் அநேக சமயங்களிலே தேவன் தம்முடைய ஜனங்களிலே ஏமாற்றம் அடைந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும்.
From the beginning, first book to the last book.
ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய முதல் புத்தகத்திலிருந்து கடைசி புத்தகம் வரைக்கும்
we have a repeated history of God being disappointed with his people.
தேவன் தம்முடைய ஜனங்கள் மீது அதிருப்தி கொண்டவராகவும் ஏமாற்றம் அடைந்தவராகவும் இருப்பதை நாம் அடிக்கடி வாசித்துக் கொண்டிருக்கிறோம்.
And always the reason is that his people don't trust him.
எப்பொழுதுமே காரணம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் தம்முடைய ஜனங்கள் அவரிலே நம்பிக்கை வைப்பதில்லை.
Right from the beginning till the end.
ஆரம்பம் முதல் முடிவு வரை.
So we need to ask ourselves this question.
ஆகவே நாம் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது.
You need to ask yourself this question.
நீங்கள் உங்களை பார்த்து இந்த கேள்வியை உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும்.
I need to ask the question.
நான் இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது.
Is God disappointed with me?
என் மீது தேவன் அதிருப்தி கொண்டிருக்கிறாரா அல்லது என்னிலே அவர் ஏமாற்றம் அடைந்திருக்கிறாரா?
You ask yourself this question.
உங்களை பார்த்து நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக் கொள்ளுங்கள்.
Is God disappointed? Is he sad?
தேவன்
when he thinks of you.
தேவன் உங்களை குறித்து துக்கமுள்ளவராக இருக்கிறாரா? உங்கள் காரியங்களை குறித்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறாரா?
When you see the first man whom God created.
தேவன் சிருஷ்டித்த முதல் மனிதனை நீங்கள் பார்க்கும் பொழுது
Can you imagine what a wonderful plan he had for Adam and Eve?
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எவ்வளவு அருமையான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க முடிகிறதா?
God knows the future, that is true.
தேவனுக்கு எதிர்காலம் நன்றாக தெரியும், அது மெய்தான்.
And it's true that God knew that they would fall.
அவர்கள் விழுந்து போவார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும்.
But he had a plan for them.
ஆனாலும் அவர்களுக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்.
You know, just like God has got a plan for your life and my life.
உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் என்னுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறது போலவே.
You may not fulfill that plan.
அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் போகலாம்.
You may disappoint God.
நீங்கள் தேவனை துக்கமடைய செய்யலாம்.
But God has got a plan for your life.
ஆனாலும் தேவன் உங்களுக்கென்று உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
And God had a plan for Adam and Eve.
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்.
He had a wonderful plan for them to have a very happy married life and bring up their children in the Garden of Eden, which was like a paradise.
அங்கே பரதீசு போன்று காணப்படுகிறதான அந்த ஏதேன் தோட்டத்திலே நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்கவும் தம்முடைய பிள்ளைகளை ஒழுங்கான முறையில் வளர்க்கவும் நல்ல ஒரு திட்டத்தை தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருந்தார்.
And that the whole earth would be like a Garden of Eden.
இந்த முழு பூமியுமே ஏதேன் தோட்டத்தை போல மாற வேண்டும் என்பது தேவன் திட்டமாயிருந்தது.
God wanted man to be fruitful and multiply and replenish the earth.
மனிதன் இப்படி அவன் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தார்.
With people with number of children who would all fulfill God's plan.
பல பிள்ளைகளை பெற்று அந்த ஒவ்வொரு பிள்ளையுமே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் வளர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய்
இருந்தது. That was God's plan.
இதுதான் தேவனுடைய திட்டமாய் இருந்தது.
It says God blessed Adam and said be fruitful and multiply and replenish the earth.
ஆதாமை ஆசீர்வதித்து நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புவாயாக என்று தேவன் அவனுக்கு கட்டளை கொடுத்தார்.
Don't you see there a plan of God?
அங்கே தேவனுடைய திட்டத்தை நீங்கள் பார்ப்பதில்லையா?
Did God tell Adam, "No, I know you're going to fall in a few days and you're going to fall into sin. You're going to mess up all that I planned for you."
நீ இன்னும் சில நாட்களிலே விழப் போகிறாய் என்று எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை குழப்பிக் கொள்ளப் போகிறாய். ஆசீர்வாதம் இல்லாமல் போகப் போகிறேன் எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொன்னாரா?
Even though he knew that, he never told man that.
அதை அவர் அறிந்திருந்தாலும் கூட அதை மனிதனுக்கு சொல்லவில்லை.
You may become a backslider next week, but God is not going to tell you that today.
அடுத்த வாரத்திலே நீ ஒரு பின்மாற்றக்காரனாய் மாறிவிட முடியும். ஆனால் இன்றைக்கு தேவன் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டார்.
Today what he'll tell you is, "I want you to be fruitful. I want to bless you. I want to make you a blessing to other people."
இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
Even though he knows you may be a backslider tomorrow.
நாளை தினத்திலேயே பின்வாங்கி போறவனாய் நீ மாறுவாய் என்று அறிந்திருந்தும் கூட இன்றைக்கு அவர் இப்படி தான் சொல்லுவார்.
God is always trying to encourage you to fulfill his plan.
எப்பொழுதும் தேவன் தம்முடைய ஜனங்களை உற்சாகப்படுத்தி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாகவே முயற்சி செய்வார்.
If you want to know what Adam was supposed to, how Adam was supposed to live.
ஆதாம் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களானால்,
God has given us a demonstration.
தேவன் நமக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்.
The way Jesus lived.
இயேசு எப்படி வாழ்ந்தார்?
That is exactly how he wanted Adam to live in Eden.
அதே விதமாக தான் ஆதாமும் ஏதேன் தோட்டத்திலே வாழ வேண்டும் என்று தேவன்
தீர்மானித்தார்.
And not only Adam. ஆதாம் மட்டுமல்ல.
That is how he wanted Adam's children to live.
ஆதாமுடைய பிள்ளைகள் அப்படி தான் வாழ வேண்டும் என்று விரும்பினார். அவருடைய பேரப்பிள்ளைகள்.
All the world's population that came through Adam.
ஆதாமின் மூலமாக இந்த உலகத்திலே வந்த முழு ஜனத்தொகையுமே அப்படி வாழ வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார்.
God's plan was that they should all live just like Jesus lived on the earth.
இயேசு இந்த பூமியிலே எப்படி வாழ்ந்தாரோ அது போல தான் தம்முடைய எல்லா பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று தேவன் முன்கூட்டியிருந்தார்.
Can you imagine what a wonderful earth this would have been?
அப்படியானால் இந்த பூமியானது எவ்வளவு அற்புதமான ஒரு பூமியாக இருந்திருக்கும் என்று நீங்கள் எண்ணி பார்க்க முடிகிறதா?
God was disappointed.
ஆனாலும் தேவன் துக்கமடைந்தார்.
He was disappointed because man failed him.
மனிதன் தேவனுடைய திட்டத்தை முறியடித்தபடினாலே, தோற்கடிக்க செய்தபடினாலே தேவன் துக்கப்பட்டார்.
So God started again.
ஆகவே மீண்டுமாய் தேவன் ஆரம்பிக்கிறார்.
He wiped out the entire human race in the time of Noah.
நோவாவின் காலத்திலே முழு மனித வர்க்கத்தையும் அழித்து விட்டார்.
So let me start again.
மீண்டுமாய் நான் ஆரம்பிக்கட்டும் என்று சொல்கிறார்.
With one God fearing man.
ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் மூலமாக.
Who had brought up his three children properly.
அவன் தன்னுடைய மூன்று பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தான்.
He said, "Okay, now we'll start with this one family and their three sons and their wives."
இப்பொழுது இந்த ஒரு குடும்பத்தின் மூலமாக நாம் ஆரம்பிப்போம். அதற்கு பிறகு அவனுடைய மூணு மகன்கள் மருமக்கள்மார்கள்.
Again it was a new start.
அங்கே மீண்டுமாய் ஒரு புதிய துவக்கத்தை நாம் பார்க்கிறோம்.
God told Noah the same thing.
நோவாவுக்கு இதே காரியத்தை சொன்னார்.
You go and fill the earth.
இப்பொழுது நீ போய் பலுகி பெருகி பூமியை நிரப்பு.
That was very quickly again the world went into the his children went into sin.
மிகவும் சீக்கிரத்திலே அந்த பிள்ளைகள் பாவத்திலே போய் விட்டார்கள்.
Adam's first son became a murderer.
ஆதாமுடைய முதல் மகன் ஒரு கொலைகாரனாய் மாறிவிட்டான்.
And Noah, he had to curse one of his own children because they were disrespectful.
நோவா தன்னுடைய பிள்ளையிலே ஒருவன் அவன் கண்ணிய குறைவாய் நடந்து கொண்டபடினாலே தன்னுடைய சொந்த மகன்களிலே ஒருவனை சபிக்க வேண்டியதாய் மாறிவிட்டது.
Quickly God was disappointed with man.
மிகவும் துரிதமாக மீண்டுமாய் தேவன் மனிதனை குறித்து அவர் துக்கப்பட்டார்.
Then you see God starting again.
மீண்டுமாய் தேவன் ஆரம்பிக்கிறார்.
He says, "Okay, he calls Abraham and he starts all over again. So let's start a new nation."
ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். மீண்டுமாய் ஒரு புது தேசத்தை நாம் ஆரம்பிப்போம் என்று சொல்கிறார்.
The nation of Israel came through him.
மீண்டுமாய் அது அவன் மூலமாக இஸ்ரவேல் தேசம் வந்தது.
And you read the whole history of the Old Testament.
பழைய ஏற்பாட்டின் முழு சரித்திரத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள்.
God brought them out of Egypt.
எகிப்திலிருந்து வெளியே தேவன் கொண்டு வருகிறார்.
Come on, go into Canaan.
கானானுக்குள்ளே போங்கள் என்று சொல்கிறார்.
They won't go.
போக மாட்டோம் என்கிறார்கள்.
Unbelief.
அவிசுவாசம்.
Oh no 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 no, these giants are too big.
இல்லை, இந்த ராட்சதர்கள் எல்லாரும் பெரியவர்களா இருக்கிறார்கள், நாங்கள் போக மாட்டோம்.
Again God is disappointed.
மீண்டுமாய் தேவன் அங்கே ஏமாற்றம் அடைந்தார்.
Not only disappointed, he is so angry with them. He says, "I won't allow any of you 600,000 people to go into the land of Canaan."
அவர் ஏமாற்றம் அடைந்தது மட்டுமல்ல, அவர் கோபம் அடைந்து 600,000 மக்கள் நீங்கள் போக கூடாது என்று கோபத்தில் ஆணையிட்டார்.
Then finally he leads some people in through Joshua.
அதுக்கு பிறகு ஒரு சில மக்களை யோசுவாவின் மூலமாக கானான் தேசத்துக்குள்ளே விடுகிறார்.
Gives them so many victories.
எவ்வளவோ வெற்றிகளை அவர்களுக்கு கொடுக்கிறார்.
Gives them the land.
அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார்.
Kills the giants.
அங்கே உள்ள ராட்சதர்களை அழிக்கிறார்.
And then you read in the book of Judges.
நியாயாதிபதியின் புத்தகத்தில் வாசிக்கலாம்.
Again they go and worship idols and disobey God.
மீண்டும் அவர்கள் தேவனை விட்டு தூர விலகி போய் விக்கிரக ஆராதனை செய்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள்.
And again God is disappointed.
மீண்டும் தேவன் துக்கம் அடைந்தார்.
He says, okay, let me start again.
மீண்டும் நான் ஆரம்பிக்கட்டும் என்று ஆரம்பித்தார்.
He starts with Samuel, a new prophet.
ஒரு புது தீர்க்கதரிசன் மூலமாய் சாமுவேல் மூலமாய் ஆரம்பிக்கிறார்.
He raises up a king called David.
தாவீது என்ற ஒரு ராஜாவை எழுப்புகிறார்.
Before that he raised Saul and he was disappointed with him.
அதற்கு முன்பதாக சவுல் என்ற ராஜாவை எழுப்பினார். அவனும் தேவனை ஏமாற்றி விட்டான்.
And then he raises up David.
அதற்கு பிறகு தாவீதை எழுப்புகிறார்.
And then David's son Solomon.
தாவீதுடைய மகன் சாலமோன்.
Again God is disappointed.
மீண்டும் தேவன் துக்கமடைந்தார்.
Again Israel goes into failure.
மீண்டும் இஸ்ரவேல் ஆனது வீழ்ச்சிக்குள்ளாய் கடந்து செல்கிறது.
Now and then God will send a prophet and bring them back like Elijah brought them back.
எலியா அவர்களை மீண்டும் கொண்டு வந்தது போல அநேக தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பினாலும் கூட
only for a short time.
மிகவும் குறுகிய காலத்திலே
Again God is disappointed with them.
மீண்டும் அவர்களிடத்தில் ஏமாற்றம் அடைகிறார்.
The whole history of the Old Testament is like that.
பழைய ஏற்பாட்டு சரித்திரம் முழுதுமாகவே இப்படியே காணப்படுகிறது.
God sends his message through some prophet.
ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தமது செய்தியை அனுப்புகிறார்.
For a short time they'll all get stirred up.
மிகவும் குறுகிய காலத்தில் அவர்கள் எல்லாரும் உணர்வடைந்து எழும்புகிறார்கள்.
They all disappoint God and let him down.
அதற்கு பிறகு தேவனை அவர்கள் புறக்கணித்து தேவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து அவர்களை தள்ளி விடுகிறார்கள்.
And then finally God sent his son.
கடைசியாக தேவன் தமது குமாரனை அனுப்புகிறார்.
Jesus came and started a completely new thing.
இயேசு வந்து முற்றிலும் புதிய ஒரு காரியத்தை துவக்குகிறார்.
This is so different from all the other new beginnings in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடியதான புதிதான ஆரம்பங்கள் எல்லாவற்றை காட்டிலும் வித்தியாசமான ஒரு ஆரம்பம்.
நோவா, ஆபிரகாம் were all new beginnings.
நோவா, ஆபிரகாம் இவர்களெல்லாம் புதிய ஆரம்பங்கள், புதிய சகாப்தங்கள்.
But now it is a completely new agreement.
ஆனால் இப்பொழுது இது முற்றிலும் புதிதான ஒரு உடன்படிக்கை.
Now God has given us an example in Jesus Christ.
இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் நமக்கு ஒரு மாதிரியை கொடுத்திருக்கிறார்.
Poured out his Holy Spirit on the day of Pentecost.
பெந்தெகோஸ்தே நாளிலே தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல்
அனுப்பினார். And he says now let's begin again.
இப்பொழுது மீண்டும் நாம் ஆரம்பிப்போம் என்று ஆரம்பிக்கிறார்.
And within a very short time
மிகவும் குறுகிய காலகட்டத்திலே
again they disappoint God.
மீண்டும் தேவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தார்கள்.
See the last book of the Bible.
வேதத்தின் கடைசி புத்தகத்தை பாருங்கள்.
Out of the seven churches in the book of Revelation chapter 2 and 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே வாசிக்கிற ஏழு சபைகளிலே
5 of them are so bad.
ஐந்து சபைகள் மிகவும் மோசமான நிலையிலே காணப்படுகிறது.
They are going after money, they are going after idolatry, they are going after immorality.
இவர்கள் பணத்திற்கு பின்னாக, விக்கிரக ஆராதனைக்கு பின்னாக, விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்திற்கு பின்னாக போகிறார்கள்.
Plenty of money.
திரளான பணம் காணப்படுகிறது.
But no devotion to the Lord.
ஆனாலும் தேவன் மேல் இருக்கக்கூடிய அந்த தியான வாழ்வில்
And the Lord says I am tired of you, I'll spit you out of my mouth.
உங்களை குறித்து சலிப்படைந்திருக்கிறேன், நான் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார்.
Can you see the heart of God in all this?
இந்த எல்லா காரியங்களிலும் தேவனுடைய மனதை நீங்கள் பார்க்க முடிகிறதா?
Constant disappointment with man.
மனிதனோடு கூட தொடர்ந்து ஏமாற்றம் அடைந்த ஒரு மனநிலைமை தேவனுக்கு காணப்படுகிறது.
No, there are some very sad words written in Genesis chapter 6.
ஆதியாகமம் 6 அதிகாரத்திலே மிகவும் துக்கமான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது.
Very sad words.
மிகவும் துக்கமான ஒரு வாசகம்.
Genesis 6 verse 6.
ஆதியாகமம் 6 அதிகாரம் 6 வசனம்.
Says in verse 5 the Lord saw the wickedness of man, it was great on the earth, every intent of the thoughts of his heart was only evil continually.
ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு.
And the Lord was sorry that he made man on the earth.
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்.
And he was grieved in his heart.
அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது.
Can you read that verse again?
மீண்டும் இந்த வசனத்தை உங்களால் வாசிக்க முடிகிறது. ஆதியாகமம் 6 அதிகாரம் 6 வசனம்.
The Lord was sorry that he made man on the earth and it grieved him in his heart.
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது.
God has got feelings.
தேவனுக்கு உணர்வுகள் உண்டு, உணர்வுகள் உண்டு.
He gets angry, the Bible says.
வேதம் சொல்லுகிறது அவர் கோபமடைகிறார்.
With people who keep on disobeying him.
ஜனங்கள் தொடர்ந்து அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது அவர் கோபப்படுகிறார்.
Here it says he is sad.
இங்கே அவர் துக்கமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம்.
Just like a father.
ஒரு தகப்பன்
would be sad with how many chances he is giving to his children and they keep on messing up their life.
தன்னுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ தருணங்களை கொடுத்தும் இந்த பிள்ளைகள் அவள் தோல்வியை வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் பொழுது.
What are these things written in the Bible for?
இவைகள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே?
I want to ask you a question.
உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன்.
The Lord made you.
தேவன் உங்களையும் உண்டாக்கினார்.
At the end of your life.
உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலே.
Will it be written about you?
உங்களை குறித்து இப்படி எழுதப்படுமா?
The Lord was sorry that he made you on this earth.
பூமியிலே உன்னை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்படுமா?
It's written about some people.
ஒரு சில மக்களை குறித்து அப்படி எழுதப்பட்டிருக்கிறது.
The Lord made me.
தேவன் என்னை உண்டாக்கி இருக்கிறார்.
I don't want him to be sorry.
என்னை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட விசனப்பட நான் விரும்பவில்லை.
No.
இல்லை.
He redeemed me by his blood on Calvary's cross.
கல்வாரி சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டார்.
I don't want him to feel sorry that he redeemed me and I live for myself.
என்னை அவர் மீட்டிருந்தும் நான் எனக்காகவே வாழ்ந்தேன் என்கிறதுனாலே அவர் துக்கமடைய நான் விரும்பவில்லை.
I live for money.
அல்லது இந்த உலகத்திலே பணத்துக்காகவே வாழ்ந்தது நிமித்தமாய் அவர் துக்கப்பட நான் விரும்பவில்லை.
That I never hated sin which crucified Jesus on the cross.
இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அறைந்த அந்த பாவத்தை நான் வெறுக்கவில்லை என்பதனாலே தேவன் துக்கப்படுவாரோ?
I want to ask you a question.
உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன்.
Do you hate those large nails that were driven into Jesus hands?
இயேசுவின் கரங்களிலே பாய்ந்த அந்த பெரிய ஆணிகளை நீங்கள் வெறுக்கிறீர்களா?
Do you love those nails?
அல்லது அந்த ஆணிகளை நீங்கள் நேசிக்கிறீர்களா?
Those long 4 inch nails.
4 இன்ச் நீளமுள்ள பெரிய கூர்மையான கனமான ஆணிகள்.
Do you love those nails or do you hate them?
அந்த ஆணிகளை நீங்கள் நேசிக்கிறீர்களா வெறுக்கிறீர்களா?
I know all of you say will we I hate them.
நான் அந்த ஆணிகளை எல்லாம் வெறுக்கிறேன் என்று நீங்கள் எல்லாருமே சொல்லுவீர்கள்.
Well, let me tell you what those nails were.
அந்த ஆணிகள் என்ன என்று நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன்.
Those nails were your sin.
அந்த ஆணிகள் வேறு ஒன்றுமல்ல, அது உங்களுடைய பாவம்.
It was not the nails that held him to the cross.
அந்த சிலுவையிலே அவரை அந்த அடைந்திருந்த அந்த ஆணிகள், அந்த இரும்பு ஆணிகள் அல்ல, அது உங்களுடைய பாவம்.
It was your sin.
அது உங்களுடைய பாவமே சிலுவையிலே அவரை
அடைந்தது. Let me ask you.
நான் இப்பொழுது உங்களை கேட்கட்டும்.
Do you hate your sin or do you love it?
உங்களுடைய பாவத்தை வெறுக்கிறீர்களா அல்லது அந்த பாவம் உங்களுக்கு வேண்டுமா?
That is what disappoints God.
இதுதான் தேவனை துக்கப்படுத்துகிறது, ஏமாற்றம் அடைய செய்கிறது.
That after all that he has done, his people still love sin.
தேவன் செய்த எல்லா காரியங்கள் இருந்தும் கூட ஜனங்கள் இன்னுமாய் சாத்தானை நேசிக்கிறார்கள்.
They treat sin so lightly.
பாவத்தை அவர்கள் எளிதாக எடுத்துக் கொள்கிறார்கள்.
They say, oh, the blood of Jesus will cleanse us.
இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பாவத்தோடு கூட விளையாடுகிறவளாய் இருக்கிறார்கள்.
I can lust with my eyes, but the blood of Jesus will cleanse me.
என் கண்களால் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் இச்சிக்கலாம், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவும் என்று சொல்கிறார்கள்.
I can watch this internet pornography, but the blood of Jesus will cleanse me.
கம்ப்யூட்டர் இணையதளத்திலே வரக்கூடியதான இந்த செக்ஸ் படங்களை எல்லாம் கவனிக்கலாம், இயேசுவினுடைய பாவங்களை கழுவுவார் என்று சொல்லி துணிகரம் கொண்டிருக்கிறார்கள்.
I can watch these dirty TV serials, but Jesus' blood will forgive, cleanse.
டிவியிலே தொலைக்காட்சியிலே வரக்கூடியதான அசிங்கமான சீரியல் காட்சிகளை நான் பார்த்துக் கொண்டிருக்கலாம், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவிவிடும் என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
I can fight with my husband and wife every week, but the blood of Jesus will cleanse me.
என்னுடைய புருஷனோடு என்னுடைய மனைவியோடு ஒவ்வொரு நாளும் சண்டை போடுவேன், ஆனாலும் இயேசுவின் ரத்தம் என்னை கழுவும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
I can sit at home and speak evil of other believers in other groups, but the blood of Jesus will cleanse me.
வீட்டிலே உட்கார்ந்து ஒன்று மற்ற கிறிஸ்தவ சபையில் உள்ள கிறிஸ்தவ மக்களை குறை கூறி கொண்டிருக்கலாம், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
Don't you think the Lord is sorry that he has got such people on this earth?
இப்படிப்பட்ட மக்கள் உலகத்தில் இருக்கிறால் என்பதற்காக தேவன் விசனப்படுகிறார் என்று நீங்கள் எண்ணவில்லையா?
Don't you think these words in Genesis 6 are written today also?
ஆதியாகமம் 6 அதிகாரம் 6 வசனம் இன்றைக்கும் எழுதப்பட்டுக்கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா?
Now it is written in another way.
இப்பொழுது வேறு விதமாக எழுதப்படுகிறது.
The Lord is sorry that he redeemed these people from their sin by the blood of Jesus. And it grieves him in his heart that they still behave like this.
இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த பிள்ளைகளை எல்லாம் மீட்டதற்காக கர்த்தர் விசனப்படுகிறார், அந்த மக்கள் இன்னுமாய் பாவத்தை எளிதாய் கையாண்டு கொண்டிருக்கிறார் என்று வருத்தப்படுகிறார்.
I believe that's how God feels.
இதுதான் தேவன் உணர்கிறார் என்று நான் எண்ணுகிறேன்.
And the failure in every case in the Bible is a failure of faith.
இந்த வேதத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு வீழ்ச்சியும் அது விசுவாச குறைவினாலே ஏற்பட்ட காரியம்.
You know, if you fall, it is not serious if you don't lose your faith.
நீங்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் கூட விசுவாசத்தை மட்டும் விடவில்லை என்று சொன்னால் அது அவ்வளவு சீரிய காரியம் அல்ல.
We may fall.
நாம் விழலாம்.
Okay.
சரி.
But if you don't lose your faith, you're okay still.
நீங்கள் விசுவாசத்தை மட்டும் விடாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள்.
Turn to Luke chapter 22.
லூக்கா 22 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
The Lord said to Simon.
சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்.
Simon, verse 31.
31 வசனம். சீமோனே,
Simon, Simon, Satan has demanded permission to sift you like wheat.
சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
And before verse 34, before the cock crows today, you will deny me 3 times that you know me.
பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறது மூன்று தினம் மறுதளிப்பாய் என்று உரைக்கிறேன் என்று உனக்கு
சொல்கிறேன்.
பேதுருவே, சாத்தான் இதைத்தான் உனக்கு செய்ய விரும்புகிறான்.
He has asked permission to sift you.
உன்னை பிடிக்க முடியாக அனுமதி கேட்டுக்கொண்டான்.
He is going to tempt you and I know what's going to happen.
உன்னை சோதிக்க முடியாக சாத்தான் அனுமதி பெற்றுக் கொண்டான். என்ன நடக்க போகிறது என்று நான் அறிந்திருக்கிறேன்.
Jesus could look into the future.
இயேசுவினாலே அந்த எதிர்காலத்தை ஊடுருவி பார்க்க முடிகிறது.
Peter is going to be tempted to deny me.
என்னை மறுதளிக்க முடியாக பேதுரு சோதிக்கப்பட போகிறார்.
What do you think Jesus should pray for Peter?
இப்பொழுது பேதுருவுக்காக இயேசு எதை எப்படி ஜெபிக்க வேண்டும்?
He says in verse 32, I prayed for you.
32வது வசனத்திலே நான் உனக்காக ஜெபித்தேன் என்று சொல்கிறார்.
What should you pray for a man who is going to be tempted seriously?
மிகவும் சிறிய முறையிலே சோதிக்கப்படுகிற ஒரு மனிதனுக்காக எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்திருக்கோம்.
Oh God, don't let him fall.
தேவனே, இவன் வீழ்ச்சியடைய கூடாது.
Help him not to deny me.
என்னை மறுதளிக்காமல் இருக்கும்படி உதவி செய்யும்.
Don't you think that is what Jesus should have prayed for Peter?
இயேசு பேதுருக்காக இப்படி தானே ஜெபித்திருந்திருக்க வேண்டும்?
But he didn't pray that.
ஆனால் இயேசு அப்படி ஜெபிக்கவில்லை.
Isn't that amazing?
இது வியப்பாக இருக்கிறதா?
I know you're going to be tempted to deny me, but I'm not praying that you won't deny me.
என்னை மறுதளிக்கும்படியாக நீ சோதிக்கப்படுகிறாய், ஆனால் நீ மறுதளிக்க கூடாது என்று நான் ஜெபிக்க போவதில்லை.
You will deny me.
நீ என்னை மறுதளிப்பாய்.
And I'm not going to stop you.
நான் உன்னை மறுதளிப்பிருந்து உன்னை நிறுத்தப் போவதில்லை.
But I'm praying this.
ஆனால் நான் இப்படி வேண்டிக் கொள்கிறேன்.
After you have fallen 3 times.
மூன்று முறை நீ வீழ்ச்சி அடைந்த பிறகும்.
That you won't lose your faith.
உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன்.
Verse 32.
32வது வசனம்.
Peter, that is the most important thing.
பேதுருவே, இதுதான் மிக முக்கியமான காரியம்.
Your falling is bad.
நீ வீழ்ச்சி அடைகிறாயே அது மோசமானதுதான்.
Even if you fall once it is bad.
ஒருமுறை விழுந்தாலுமே அதுவே
மோசமானதுதான்.
மூன்று முறை வீழ்ச்சி அடைவது உண்மையாலுமே அது மோசமான காரியம்.
After falling.
ஆனால் வீழ்ச்சி அடைந்த பிறகு.
If you also lose your faith.
உன்னுடைய விசுவாசத்தையும் நீ இழப்பாய் என்று சொன்னால்.
Then there is no hope for you.
அப்படியானால் உனக்கு நம்பிக்கையே இல்லை.
So I am praying that you will not lose your faith.
உன்னுடைய விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு நான் ஜெபித்துக் கொண்டேன்.
And what does that faith mean?
விசுவாசம் என்றால் என்ன?
Peter, you must believe.
பேதுருவே, நீ ஒன்றை நம்ப வேண்டும்.
After you have fallen.
நீ வீழ்ச்சி அடைந்த பிறகு.
God still loves you.
தேவன் உன்னை இன்னும் நேசிக்கிறார்.
And God will still help you one day to be an overcomer.
நீ ஒரு நாளிலே ஜெயாலயா இருக்கும்படியாக தேவன் கண்டிப்பாக உனக்கு ஒரு நாளிலே உதவி செய்வார்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
Even though I have fallen 3 times.
நான் மூன்று முறை வீழ்ச்சி அடைந்தாலும் கூட.
I believe God loves me.
தேவன் என்னை நேசிக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
And one of these days he will make me an overcomer.
வருகிற ஒரு நாட்களிலே தேவன் என்னை ஜெயாலயா மாற்றுவார்.
And even though I have fallen 3000 times.
3000 முறைகள் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும்.
I know God loves me.
தேவன் என்னை நேசிக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன்.
One of these days he will make me an overcomer.
இந்த நாட்களிலே ஒன்றிலே என்னை அவர் ஜெயாலயா மாற்றுவார்.
Even though I have fallen 300000 times.
300000 முறைகள் வீழ்ந்திருந்தாலும் கூட.
I know God loves me.
தேவன் என்னை நேசிக்கிறார்
என்று அறிந்திருக்கிறேன். He is going to make me an overcomer.
அவர் என்னை வெற்றி பெறுகிறவனாய் மாற்றுவார்.
That is the faith that God loves to see.
இன்றைக்கு ஆண்டவர் பார்க்க விரும்புகிற விசுவாசம் இதுதான்.
You cannot say I will never fall again.
நான் இனிமேல் வீழ்ச்சியடைய போவதே இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது.
Is there anybody sitting here who can say I will never fall again?
மீண்டும் நான் வீழ்ச்சியடைய போவதே இல்லை என்று சொல்லுகிற யாராவது ஒருவர் இங்கே உண்டா?
Even I can't say that.
நானும் கூட அதை சொல்ல முடியாது.
As long as we live on this earth,
இந்த பூமியிலே நாம் வாழும் பரியந்தமும்,
we may fall anytime.
எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் வீழ்ச்சி அடையலாம்.
But one thing I know in my life,
ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன்.
I will not lose my faith.
என் விசுவாசத்தை நான் விட்டுவிட மாட்டேன்.
God has done a work in my heart.
உள்ளத்திலே தேவன் ஒரு கிரியை செய்திருக்கிறார்.
He has convinced me that He loves me no matter how much I have fallen.
எவ்வளவு நான் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் சரி, அவர் என்னை நேசிக்கிறார் என்கிற காரியத்தை எனக்கு வலியுறுத்தி இருக்கிறார்.
He doesn't love my sin.
என்னுடைய பாவத்தை அவர் நேசிப்பதில்லை.
But he loves me.
ஆனால் அவர் என்னை நேசிக்கிறார்.
It's like if your child falls into the muck and messes up his clothes and his gets hurt.
உங்களுடைய குழந்தை சேற்றிலே விழுந்து காயப்பட்டு சட்டை பேண்ட் எல்லாம் சேராக்கி கொண்டிருந்தாலும் கூட.
You don't like all that.
உங்களுக்கு அந்த சேரெல்லாம் பிடிப்பதில்லை.
But you love your child.
ஆனால் உங்கள் பிள்ளையை நீங்கள் நேசிக்கிறீர்கள்.
So God doesn't love your sin. He hates your sin.
ஆகவே தேவன் உங்கள் பாவத்தை நேசிப்பதில்லை. உங்கள் பாவத்தை அவர் வெறுக்கிறார்.
And he's sorry that you're still choosing that wretched sin.
இன்னுமாய் நீ அந்த கொடிய பாவத்தையே தேர்ந்து கொள்கிறாய், அதற்காக அவர் வருத்தப்படுகிறார்.
But he still loves you.
ஆனாலும் உன்னை நேசிக்கிறார்.
and he wants you to believe that you will be an overcomer.
நீங்கள் ஒரு வெற்றி பெறுகிறவராய் ஜெயாளியாய் மாற வேண்டும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
And that's why we have this verse at the back. Jesus can meet your every need.
ஆகவே தான் பின்னே எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். இயேசு உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார்.
Some of you think your greatest need is for a bigger house.
உங்களிலே ஒரு சிலர் என்னுடைய தேவை ஒரு பெரிய வீடு தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Maybe your wife is keeping on saying we need a bigger house, we need a bigger house.
என்னங்க நமக்கு ஒரு பெரிய வீடு தேவை, இந்த வீடு பத்தவில்லை என்று சொல்லி மனைவி உங்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம்.
And there are enough preachers on television and other places today to tell you, yeah, you trust God, God will give you a bigger house.
ஆம், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய வீட்டை கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய போதுமான டிவி பிரசங்கியார்களும் மேடை பிரசங்கியாரும் இன்றைக்கு மலிந்து காணப்படுகிறார்கள்.
Your wife says, see, let's send him some money, we'll get a bigger house.
மனைவி உங்களை பார்த்து இந்த பிரசங்கியாருக்கு பணத்தை அனுப்புங்கள், கர்த்தர் நமக்கு பெரிய வீட்டை கொடுப்பார் என்று சொல்கிறார்.
Please don't be deceived by all these people.
இப்படிப்பட்ட மக்களினாலே ஏமாற்றப்பட வேண்டாம், வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
There are enough crooks in the marketplace.
சந்தைவெளியிலே தொழில் நடத்துகிற இடங்களிலே எவ்வளவோ ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள்.
Don't believe all these people saying give me your money, I'll double it.
உங்கள் பணத்தை எனக்கு தாருங்கள், நான் இரட்டிப்பாக்கி கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க எல்லாம் நீங்க நம்பி ஏமாந்து போக வேண்டாம்.
Give me your money, God will give you 100 times.
இவர்கள் என்ன சொல்கிறார்கள், உங்கள் பணத்தை எனக்கு கொடுங்கள், தேவன் 100 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுப்பார் என்று சொல்கிறார்கள்.
You know what your greatest need is?
உங்களுடைய பெரிய தேவை என்ன தெரியுமா?
I'll tell you what the television preachers don't tell you.
டிவியிலே வரக்கூடிய பிரசங்கர்கள் சொல்லாத காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
Your greatest need is not a bigger house.
உங்களுடைய பெரிய தேவை பெரிய வீடு அல்ல.
You can live in a smaller house than you have now.
இப்பொழுது இருக்கிற வீட்டை காட்டிலும் சிறிய வீட்டிலே உங்களால தாராளமாய் வாழ முடியும்.
Your greatest need is that sin is destroying your life.
உங்களுடைய பெரிய தேவை என்ன? பாவம் உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது.
What is the use living in a bigger house and sin destroying your life?
பாவம் உங்களை வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கும் பொழுது பெரிய வீட்டிலே வாழ்ந்து என்ன பயன்?
When the man with leprosy came to Jesus,
குஷ்டரோகத்தினாலே ஒரு மனிதன் இயேசு கிட்ட வரும்பொழுது,
What did he say? Did he say, Lord, give me a better house?
ஆண்டவரே எனக்கு பெரிய வீட்டை தாருங்கள் என்று அந்த குஷ்டரோகி கேட்டான்.
No.
இல்லை.
He said, I've got leprosy.
எனக்கு குஷ்டம் இருக்கிறது.
Why don't you come to Jesus like that?
ஏன் நீங்கள் இப்படி இயேசு கிட்ட வரக்கூடாது?
Lord, I sin in my life.
ஆண்டவரே என் வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறது.
Leprosy. I lust with my eyes.
I
get angry with my wife. I shout at my husband.
புருஷனை சத்தம் போடுகிறேன்.
I tell lies.
பொய் சொல்கிறேன்.
I cheat.
ஏமாற்றுகிறேன்.
I watch pornography on the internet.
நான் இணையதளத்திலே அசுத்தமான படங்களை
பார்க்கிறேன். I read dirty movies.
நான் சினிமாவை விரும்பவில்லை.
Head to foot I'm full of leprosy.
ஆண்டவரே உச்சம் தலை முழுதல் உள்ளம் கால் வரை
ஆண்டவரே குஷ்டரோகத்தால் நிரம்பியிருக்கிறேன்.
எனக்கு பெரிய வீடு தேவையில்லை.
I don't need a car.
எனக்கு ஒரு கார் தேவையில்லை.
I need to be healed of this leprosy of sin.
The பாவம் என்கிறதன அந்த குஷ்டத்திலிருந்து எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே.
Thank God the leper did not ask for a bigger house.
அந்த குஷ்டரோகி பெரிய வீடு எனக்கு வேண்டும் என்று கேட்கவில்லை. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
What about the blind man?
அந்த குருடன் வந்தானே அவனை பற்றி என்ன?
Lord says, what do you want?
ஆண்டவரே குருனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று
கேட்கிறான். Imagine if he said, please give me a chariot with a horse, Lord.
ஆண்டவரே எனக்கு ரதத்தையும் ஒரு குதிரையும் தாரும் என்று அவன் கேட்டிருந்தால்.
Thank God he didn't ask for stupid things like today's believers are asking.
இன்றைக்கு விசுவாசிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல புத்தீனமான காரியங்களை அவன் கேட்கவில்லை. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு.
He said, Lord, I'm blind, I can't see.
ஆண்டவரே நான் குருடனாய் இருக்கிறேன், என்னால பார்க்க முடியவில்லை.
You're also blind.
நீங்களும் குருடனாய் இருக்கிறீர்கள்.
You don't see the seriousness of sin.
பாவத்தினுடைய கொடிய விளைவை நீங்கள் பார்ப்பதில்லை.
You don't see the glory of God.
தேவனுடைய மகிமையை காணாமல் இருக்கிறீர்கள்.
That's what you need to see.
இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது.
And that's what you need to pray that God will open your eyes.
தேவன் உங்கள் கண்களை இதற்காக திறக்க முடியாது, ஜெபிக்க வேண்டும் நீங்கள்.
I have never prayed that God will give me material things.
தேவன் எனக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபித்ததில்லை.
I say God has given me enough.
எனக்கு போதுமான அளவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
But I tell you what I pray for regularly.
ஆனால் நான் ஒழுங்காக தினமும் எதற்காக ஜெபிக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Not only pray.
ஜெபம் மட்டுமல்ல.
I believe.
நான் அதை விசுவாசிக்கிறேன்.
And I pray with tears because there's a longing in my heart.
என் உள்ளத்திலே ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறபடினாலே கண்ணீரோடு கூட நான் ஜெபிக்கிறேன்.
Lord,
ஆண்டவரே,
make me more like Jesus every day. இயேசு
போல என்னை அதிகமாய் மாற்றும் ஆண்டவரே.
Make me more compassionate towards people.
ஆண்டவரே, மக்கள் மீது இன்னும் அதிக மனதுருக்கம் கொள்ளுகிறவனாய் என்னை மாற்றும்.
Make me more anointed in my ministry.
என்னுடைய ஊழியத்திலே இன்னும் அபிஷேகம் பெற்றவனாய் இருக்க உதவி செய்.
Make me more free from the love of money.
பணாசிலிருந்து விடுதலை பெற்றவனாய் இன்னும் விடுதலை பெற்றவனாய்
மாற. Detach me from this earth so that I can rise up to heaven.
ஆண்டவரே, உம்மை நோக்கி வரும்படியாக இந்த பூமியினுடைய இருப்பிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி விடும்.
Let me not hold on tight to anything on this earth.
இந்த பூமியில எந்த ஒரு காரியத்தையும் இறுக்கி பிடிக்க வேண்டாம் ஆண்டவரே.
You know why you cannot rise up to heaven?
நீங்கள் ஏன் உன்னதத்தை நோக்கி வளர முடியாமல் இருக்கிறீர்கள் தெரியுமா?
Because you are clinging so tight to so many things on this earth.
இந்த பூமியில எத்தனையோ காரியங்களை இறுக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Ask God to free you from that.
என்னை ஆண்டவரே இந்த காரியங்களை பிடித்திருக்கிற கண் விடுதலையாக்க வேண்டும் என்று கேளுங்கள்.
God can supply all your need.
தேவன் உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார்.
Jesus can meet all your need like that verse says.
இந்த வசனத்திலே சொல்லுகிறது போல இயேசு உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்க முடியும்.
But you have to understand what your need is.
ஆனால் உங்களுடைய தேவை என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவது
What is your greatest need?
உங்களுடைய மிகப்பெரிய தேவை என்ன?
You see in the Bible, you see that anyone who came to Jesus,
வேதத்தில் யாரெல்லாம் இயேசுவினிடத்தில் வந்தார்களோ,
with a need, he always met that need.
எப்பொழுதுமே இயேசுவுடைய தேவையை சந்தித்ததாக தான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம்.
They came with their actual greatest need.
அவர்கள் உண்மையாலுமே தங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தேவையோடு கூட வந்தார்கள்.
Lord, I'm a leper.
ஆண்டவரே, நான் ஒரு குஷ்டரோகி.
Lord, I'm blind.
ஆண்டவரே, நான் குருடன்.
Lord, I'm lame.
ஆண்டவரே, நான் ஒரு முடவன்.
Lord, my daughter is dead.
ஆண்டவரே, என் மகள் மரித்து போனாள்.
They were not asking for bigger house and better car and
periya veedayo periya
car better job
alladhu nannum nalla velayo avar kekkavillai
or lord give me a job in europe or dubai or they were not asking for such
and andavare europe vile alladhu dubai vile velinaattile velai tharam endralam kekkavillai
they were saying lord I have a need here
andavare enak inge oru thevai irukkirathu
do you know where god is disappointed
devan inge ematram adindirukkar
endru theriyuma disappointed because his people cannot see their need
தங்களுடைய ஜனங்கள் தங்களுடைய தேவையை காணாமல் இருக்கிறார்களே ஆகவே ஆண்டவர் ஏமாற்றம்
அடைந்திருக்கிறார்
பிசாசு தங்களுடைய தேவையை காணக்கூடாதபடிக்கு அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறார்
தங்களுடைய
உண்மையான தேவை என்ன என்பதை காணாமல் இருக்கக்கூடியதாக குருடாக்கி இருக்கிறான்
கண்களை
விசுவாசத்தின் வீழ்ச்சி என்று
சொல்லுவேன்
எல்லா பாவங்களும்
விசுவாசத்தின்
வீழ்ச்சி
தான்
பேதுரு இயேசுவை மறுதலித்த பொழுது
சம் சர்வன்ட் கேர்ள் ஆஸ்க்ஸ் ஹிம்
ஒரு வேலைக்கார பெண் அவரை பேதுரு பார்த்து
கேட்கிறார் ஆர் யூ ஒன் ஆஃப் தி கலிலியன்ஸ் வித் ஜீசஸ்
இயேசுவோடு கூட இருந்த ஒரு கலிலேயன் அல்லவா நீ என்று கேட்கும் பொழுது
வாட் டிட் ஹி ஹேவ் டு பிலீவ் அட் தட் டைம்
அந்த நேரத்திலே பேதுரு எதை விசுவாசித்திருக்க வேண்டும்
மை காட் இஸ் மைட்டியர் தென் திஸ் கேர்ள்
இந்த வேலைக்கார பெண்ணை காட்டிலும் என்னுடைய தேவன் வல்லமை உள்ளவர்
மை காட் இஸ் மைட்டியர் தென் தீஸ் ரோமன் சோல்ஜர்ஸ் ஹூ மே கேட்ச் மீ When I say that I belong to Jesus.
நான் இயேசுவுக்கு சொந்தமானவன் என்று சொன்னால் என்னை பிடிக்க வகை தேடுகிற இந்த ரோம போர்ச்சுகளை காட்டிலும் என்னுடைய தேவன் வல்லமுள்ளவர்.
My God is mightier than Caiaphas and Annas and all these people who may crucify me also.
அண்ணா காய்பா என்ற என்னை சிலுவையிலே அறையக்கூடிய இந்த மக்களை காட்டிலும் என்னுடைய தேவன் வல்லமுள்ளவர்.
Was God more powerful than Annas and Caiaphas?
அண்ணா காய்பாவை காட்டிலும் தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறாரா இல்லையா?
Yes.
ஆம்.
But at that moment,
ஆனால் அந்த நேரத்திலே
Peter did not believe that.
பேதுரு அதை விசுவாசிக்கவில்லை.
So he fell.
ஆகவே அவன் வீழ்ச்சியடைந்தான்.
What will they do to me if I say I belong to Jesus?
நான் இயேசுவுக்கு சொந்தமானவன் என்று சொன்னால் என்ன செய்து விடுவார்களோ என்று பயந்தான்.
You know such days may come in this country also in a little while.
இன்னும் கொஞ்ச நாட்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த தேசத்துக்கு வரலாம்.
You belong to Jesus Christ?
நீ இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவனா?
Are you an Indian first or a Christian first?
நீ முதலாவது இந்தியனா அல்லது கிறிஸ்தவனா என்று கேட்பார்கள்.
What will you say?
என்ன சொல்வீர்கள்?
I know what I'll say.
நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரியும்.
I am a Christian first.
நான் முதலாவது கிறிஸ்தவன்.
India is not my God. Jesus Christ is my God.
இந்திய தேசத்தினுடைய தெய்வம் அல்ல இயேசுவினுடைய தெய்வம்.
I am also an Indian and I am proud to be an Indian.
நானும் ஒரு இந்தியன் இந்தியனா இருப்பதிலே பெருமை அடைகிறேன்.
But India is not my God.
ஆனால் இந்தியா என்னுடைய தெய்வம் அல்ல.
I belong to Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன்.
My loyalty is to Jesus Christ.
என்னுடைய அர்ப்பணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தான்.
And I am not going to deny this Jesus Christ for any other idol.
எந்த ஒரு விக்கிரகத்துக்காகவாவது நான் இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு காலம் மறுதலிக்க மாட்டேன்.
I am not going to deny this Jesus Christ in order to get an increment in my job or a promotion in my job.
என்னுடைய வேலையிலே ஒரு இன்கிரிமென்ட் சம்பள உயர்வு கிடைப்பதற்காகவோ அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்காகவோ இந்த இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன்.
You ask yourself.
நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள்.
What are you first?
முதலாவது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்?
Are you a Christian first?
முதலாவது நீங்கள் கிறிஸ்தவரா?
Or are you Indian first?
அல்லது இந்தியனா?
Are you a Christian first or a Tamilian first?
நீங்கள் முதலாவது கிறிஸ்தவரா அல்லது முதலாவது தமிழனா?
Are you Indian? Are you a Christian first or a Nadar first?
நீங்கள் முதலாவது கிறிஸ்தவரா இருக்கிறீர்களா அல்லது முதலாவது நாடாரா இருக்கிறீர்களா?
Or a Malayali first?
அல்லது மலையாளியாய் முதலாவது?
So many people, their loyalty is not to Jesus Christ first.
அநேகருடைய அர்ப்பணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக இல்லை.
Their loyalty is to their country.
அவருடைய உண்மை அர்ப்பணம் எல்லாம் தங்களுடைய தேசத்துக்கு.
Their language.
தங்களுடைய பாஷைக்கு.
Their culture.
தங்களுடைய கலாச்சாரம்.
Their caste.
தங்களுடைய ஜாதிக்கு.
They deny Jesus Christ just like Peter.
பேதுரு மறுதலித்தது போலவே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள்.
Yeah, you are doing it.
நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
You don't realize it.
ஆனாலும் அதை உணரவில்லை.
God is disappointed because you do not choose him first.
முதலாவது இயேசுவை தேர்வு செய்யாதபடினாலே தேவனை தேர்ந்து கொள்ளாதபடினாலே தேவன் உங்களை குறித்து
ஏமாற்றப்படுகிறார்.
நான் அந்த தேர்வை செய்திருக்கிறேன்.
I am not a Malayali or any such thing. I am a Christian.
நான் முதலாவதாக மலையாளியோ அல்லது வேறு யாருமே இல்லை. நான் முதலாவதாக கிறிஸ்தவன்.
I am a disciple of Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சீஷன்.
And by the grace of God I will never deny him.
இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய கிருபையாலே நான் ஒரு காலம் வரை மறுதலிக்க மாட்டேன்.
I was working in the navy.
நான் கப்பற்படையில் வேலை செய்து வந்தேன்.
And I had great ambitions in the navy to become the admiral of the navy.
அந்த கப்பற்படையில் அட்மிரலாக வேண்டும் என்றதன ஒரு பெரிய வாஞ்சை அபிலாஷை எனக்கு இருந்தது.
When I was 19 years old, Jesus came into my life and gripped my life.
நான் 19 வயதாக இருக்கும் பொழுது இயேசுவின் உள்ளத்திலே வந்து என்னோட வாழ்க்கையை பற்றி பிடித்துக் கொண்டார்.
And I decided I would live for him.
அவருக்காகவே நான் வாழ்வேன் என்று
தீர்மானித்தார். And there were many situations in the navy.
கப்பற்படையிலே வேலையிலே பலவிதமான சூழ்நிலைகள் வந்தது.
Where I could not do certain things because it is against my conscience.
சில காரியங்கள் என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக இருந்தபடினால என்னால் செய்ய முடியவில்லை.
And I would stand up before my commanding officer.
என்னுடைய மேல் அதிகாரியிடத்தில் நின்று சொல்லுவேன்.
And I say, I'm sorry sir, I can't do that because I'm a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறபடினால இதை நான் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறேன்.
I'm a Christian sir, I can't do that.
நான் கிறிஸ்தவனாக இருக்கிறபடினால இதை செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறேன்.
God is more important to me than the Indian Navy.
இந்திய கப்பற்படையை காட்டிலும் தேவன் எனக்கு மிக முக்கியம் என்று சொல்லியிருக்கிறேன்.
And I'm glad I said that.
நாளை சொன்னபடினாலே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
Many times.
अनेक சமயங்களில்
different situations.
பல பல சூழ்நிலைகளிலே.
Once when I said it I got transferred in half an hour from my
ஒருமுறை இப்படி நான் சொன்ன மாத்திரத்திலே அரை மணி நேரத்திலே என்னுடைய வேலைக்கு வேலை மாற்றலாக என்னை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி விட்டார்கள்.
But do you know I was only 23 24 years old.
அப்பொழுது எனக்கு இருந்த வயது 23 24 வயது தான்.
But do you know how God rewarded me?
ஆனால் தேவன் எனக்கு எப்படி பலன் அளித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
I'm so excited when I think about it.
நான் அதை குறித்து எண்ணி பார்க்கும்போது பரவசம் அடைகிறேன்.
I was born again only for 5 years.
அப்பொழுது மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த 5 வருடமே ஆகி இருந்தது.
3 years after I took my baptism.
நான் ஞானஸ்நானம் எடுத்து 3 வருஷங்கள் தான் ஆகி இருந்தது.
God called me.
தேவனை அழைத்தார்.
His service.
அவருடைய ஊழியத்திற்கு என்னை அழைத்தார்.
That is the greatest honor that God can give to any human being.
எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கனம் இதுதான்.
God personally called me to his service 40 years ago.
40 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் தனிப்பட்ட விதத்திலே தம்முடைய ஊழியத்திற்காக என்னை அழைத்தார்.
Because he saw I would not deny him.
என்றால் நான் அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று அவர் கண்டபடினார்.
Do you know how much you have missed in your life because you denied Jesus Christ in your office?
உங்களுடைய அலுவலகத்தில் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தபடினால் எவ்வளவு நீங்கள் இழப்பை சந்தித்திருக்கிறீர்கள் என்று தெரியுமா?
How much you missed in your life because you compromised with your unconverted relatives to please them?
உங்கள் மனம் திரும்பாத உங்கள் உறவினர்களை பிரியப்படுத்தும்படியாக எந்த அளவுக்கு நீங்கள் காரியங்கள் இழந்திருக்கிறீர்கள் தெரியுமா? ஆவிக்குரிய காரியங்கள்.
Because you pushed your caste and your country and your language before Christ.
கிறிஸ்துவுக்கு முன்பதாக உங்களுடைய தேசம் உங்களுடைய பண்பாடு உங்களுடைய ஜாதியை நீங்கள் பிரியப்படுத்த முயன்றிருக்கிறீர்கள்.
I hope this younger generation that's growing up will not put their caste and their culture and their language before Christ.
தங்களுடைய பாஷையோ அல்லது ஜாதியோ அல்லது தங்களுடைய பண்பாடோ கிறிஸ்துவுக்கும் அதிகமாக முக்கியமாக கிறிஸ்துவை காட்டிலும் முக்கியமாக இருக்காது என்று நான் நம்புகிறேன். இளைய சந்ததியினரை குறித்து
God wants many servants of his from this younger generation in India.
இந்திய தேசத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினரிடத்திலிருந்து தேவனுக்கு தம்முடைய ஊழியர்கள் தேவைப்படுகிறார்கள்.
You have faith.
விசுவாசம் உள்ளவர்கள்.
That if I stand for the Lord,
நான் தேவனுக்கு என்று நின்றால்
he will give me the best.
அவர் தமக்கு மேன்மையானதை எனக்கு தருவார்.
And I can tell you after 47 years of being a believer.
விசுவாசியாக இருந்து 47 ஆண்டுகள் கழிந்து இன்றைக்கு சொல்கிறேன்.
I have never sought to please men and I have never gone after anybody's money.
நான் எந்த ஒரு மனிதனையும் பிரியப்படுத்த முயற்சித்ததில்லை. எந்த ஒரு பணத்தின் பின்னாகவும் நான் சென்றதில்லை.
And for the last 30 years I have supported myself financially and served the Lord.
நான் கடந்த 30 ஆண்டுகளாக பொருளாதார ரீதியில் யாரையும் சார்ந்து கொள்ளாதபடி நானே என்னை தாங்கிக் கொண்டு ஊழியம் செய்திருக்கிறேன்.
Just like the apostle Paul.
அப்போஸ்தலனாய் பவுலை போலவே
God has given me everything I need.
தேவனுடைய தேவை எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார்.
He has met my every need. That is my testimony.
என்னுடைய எல்லா தேவையும் தேவன் சந்தித்திருக்கிறார். அதுதான் என்னுடைய சாட்சி.
He has helped me to overcome sinful habits I was a slave to.
நான் அடிமையாக இருந்த எத்தனையோ பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை அடைய முடியாத தேவன் உதவி செய்திருக்கிறார்.
He has given me healing from my sicknesses.
வியாதியிலிருந்து குணத்தை கொடுத்திருக்கிறார்.
Given me power to serve him.
அவருக்கு ஊழியம் செய்ய முடியாத பலனை கொடுத்திருக்கிறார்.
Every need.
ஒவ்வொரு தேவையும்.
Grace to be a husband and a father.
ஒரு புருஷனா இருப்பதற்கு வேண்டிய கிருபை, ஒரு தகப்பனா இருக்க வேண்டியதற்கு கிருபை கொடுத்திருக்கிறார்.
I can tell you from experience.
அனுபவத்திலிருந்து சொல்ல முடியும்.
You are missing something if you don't have faith.
உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்து கொண்டிருக்கிறீர்கள்.
And have faith for the things that God wants you to have.
நீங்கள் வைத்துக்கொண்டு இருக்க வேண்டிய விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று விசுவாசிங்கள், நம்புங்கள்.
And number 1,
முதலாவது காரியம்,
have faith that God can free you from all your sinful habits.
உங்கள் எல்லா பாவ பழக்கத்திலிருந்தும் தேவன் உங்களை விடுதலையாக்குவார் என்று நீங்கள் நம்புங்கள்.
And he can give you a glorious life in Christ Jesus.
கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மகிமையான வாழ்வை கொடுப்பார் என்று நம்புங்கள்.
I told you,
நான் உங்களுக்கு சொன்னேன்,
when God created Adam he wanted him to walk in a particular way.
ஆதாமை தேவன் உண்டாக்கின பொழுது ஒரு குறிப்பிட்ட விதத்திலே அவன் நடக்க முடியாது தேவன் விரும்பினார்.
To live in a particular way.
ஒரு குறிப்பிட்ட விதத்திலே வாழ முடியாது விரும்பினார்.
How was that?
எப்படி?
exactly like Jesus lived on this earth.
Yesu eppadi indha bhoomiyile vaazhndhar adhe pola vaazhumbadiyai.
You know, Jesus lived a life of dependence on his father.
Yesu eppozhudhume thanudaiya thagappanai saarndhu vaazhndhar.
He never made a decision without praying.
ஜபிக்காதபடி எந்த ஒரு தீர்மானத்தையும் அவர் எடுக்கவில்லை.
No, I've got to pray, he would say.
நான் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்வார்.
Once there was a great revival, you read in the last verses of Luke chapter 4.
லூக்கா 4 அதிகாரத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே வந்தது.
And many people were healed.
அநேகர் குணமாக்கப்பட்டார்கள்.
Demons were cast out.
பிசாசுகள் விரட்டப்பட்டன.
Late into the night he was praying for people.
நீண்ட நேரம் இரவு ஆகியும் அவர் ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
Early in the morning we read that he went out into the wilderness.
அதிகாலையிலே அவர் வனாந்தரத்திற்கு சென்றார் என்று வாசிக்கிறோம். அங்கே அவர் ஜெபித்தார்.
Father,
பிதாவே,
there's a revival going on here.
இங்கே ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது.
And humanly speaking it looks as if I should be here.
மனுஷிகமாய் பார்க்கும் பொழுது நான் தொடர்ந்து இங்கே தான் இருந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
When there's a revival you should stay.
எழுப்புதல் அங்கே இருக்கும் பொழுது அங்கே தங்கி இருக்க வேண்டும்.
But Father,
ஆனாலும் பிதாவே,
what is your will?
உம்முடைய சித்தம் என்ன?
We've waited on the Father.
அவர் தாப்பனத்திலே காத்திருந்தார்.
You won't hear from God if you're in a hurry.
நீங்கள் அவசரப்பட்டால் தேவன் பேசுகிறதை கேட்க முடியாது.
I'll tell you something.
நான் ஒன்றை சொல்கிறேன்.
You go to God.
தேவனிடத்திலே போங்கள்.
Say, Lord, tell me, what do you want me to do?
ஆண்டவரே, நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள்.
No reply. Okay, I'll go and do what I want.
பதிலே இருக்காது. சரி, நான் இப்போது போய் எது வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று போய் விடுவீர்கள்.
If you're in a hurry.
நீங்கள் அவசரத்திலே இருந்தால்,
don't waste your time knocking. Just go and do what you want.
நீங்கள் அங்கே கதவை தட்டி தட்டி உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். என்ன விரும்புகிறோ அதை செய்யுங்கள்.
You can't treat God like a servant.
நீங்கள் தேவனை ஒரு வேலைக்காரனை போல நடத்த முடியாது.
Come on, tell me, what do you want me to do?
ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது எனக்கு சொல்லும்.
God is your master.
தேவன் உங்களுடைய எஜமான்.
And if he delays in answering,
அவர் பதில் கொடுப்பதிலே தாமதமாக இருந்தால்,
wait.
காத்திருங்கள்.
That is where he tests you to see whether you're humble and to see whether you got faith.
நீங்கள் தாழ்மையா இருக்கிறீர்களா அல்லது உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று அங்கே தான் அவர் சோதித்து பார்ப்பார்.
So Jesus waited.
இயேசு காத்திருந்தார்.
That's why he went out early.
ஆகவே தான் அதிகாலையிலே அவர் செல்கிறார்.
Because he knew it would take time.
நேரம் பிடிக்கும் என்று அவருக்கு தெரியும்.
Even for Jesus it took time, even though he was the son of God.
இயேசு தேவன குமாரனா இருந்த அவருக்கே பிதாவினிடத்தில் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியது இருந்தது தானே.
ஆனால் how proud we are to think that God should immediately answer us in 2 seconds.
எனக்கு உடனடியாக 2 செகண்ட்லே அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த அளவுக்கு நாம் பெருமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Once Jesus prayed all night.
ஒருமுறை இராம் முழுவதுமாய் இயேசு ஜெபித்தார்.
Because he was waiting to find out the Father's will.
அவர் காத்திருந்து பிதாவுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்.
And the Father told him,
பிதா சொன்னார்,
yeah, there's a revival but I don't want you to stay here.
பிதா இயேசுவை பார்த்து, அங்கே எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் நீ அங்கே காத்திருக்க வேண்டாம் என்று சொன்னார்.
Time is short, you must go to other cities.
நேரம் காலம் குறுகியதா இருக்கிறது, நீ பல நாடுகளுக்கு போக வேண்டும்.
So we read the people came to him.
ஆகவே ஜனங்கள் இயேசுவை வந்தார்கள்.
Lord, everybody wants you, you're very popular here, you must come.
ஆண்டவரே, எல்லாருக்கும் நீர் தேவை. ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாரும் நீர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Lord says, no, I can't stay.
இல்லை, நான் இங்கே தங்கி இருக்க முடியாது.
Whole crowd came and told him to stay. He said no.
முழு கூட்டமும் இயேசுவினிடத்தில் வந்து இங்கே தங்கிரும் என்று கேட்டார்கள். ஆனால் இயேசுவோ இல்லை என்று சொல்லிவிட்டார்.
Your 10,000 voices don't mean anything to me because I heard another voice in the morning.
காலையிலே வேறொரு சத்தத்தை நான் கேட்டுவிட்டேன். ஆகவே இப்பொழுது 10,000 சத்தங்கள் வந்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல என்று சொல்லிவிட்டார்.
You know, that's the way to live.
இப்படி தான் வாழ வேண்டிய விதம்.
We listen to so much to men and that's why we mess up our life.
நாம் எவ்வளவு மனிதருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கை குழப்பிக் கொள்கிறோம்.
Jesus didn't live like that.
இயேசு அப்படி வாழவில்லை.
If he had lived listening to everybody's suggestions, he would have just messed up his life.
எல்லாருடைய ஆலோசனையும் அவர் கேட்டு நடந்திருப்பார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையும் குழப்பிக் கொண்டிருந்திருப்பார்.
He listened to his father.
அவர் பிதாவுடைய சத்தம் என்ன என்பதை கேட்க விரும்பினார்.
That's how he lived.
அப்படி தான் அவர் வாழ்ந்தார்.
And there he is, God has given us a demonstration how he wants me to live.
நாம் எப்படி நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் இங்கே ஒரு விளக்கத்தை நமக்கு இயேசுவின் மூலமாய் கொடுத்திருக்கிறார்.
It says in 1 John chapter 2 and verse 6.
1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம்.
1 John 2:6.
1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம்.
The one who says he abides in Christ.
கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும்
must walk as he walked.
அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும்.
That is necessary.
இது மிகவும் தேவையான ஒன்று.
I say I abide in Christ.
நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன்.
Many of you say the same thing.
உங்கள் அநேகர் இதே காரியத்தை சொல்கிறீர்கள்.
How must you live on this earth?
இந்த பூமியில் எப்படி நீங்கள் வாழ வேண்டும்?
Here.
இங்கே பார்க்கிறோம்.
You must live just like Jesus lived.
இயேசு நடந்தபடியே நீங்கள் நடக்க வேண்டும்.
That is, you must wait on the Father.
அவருடைய பொருள் நீங்கள் பிதாவினிடத்தில் காத்திருக்க வேண்டும்.
Say, Father, what do you want me to do?
பிதாவே, நான் என்ன செய்ய வேண்டும்?
You say, brother, life is so busy, I don't have time.
Brother, நேரமே கிடைக்கிறது இல்ல பிரதர், ரொம்ப பிஸியா இருக்கேன் பிரதர் என்று சொன்னால்,
you have time to watch those useless things for 2 hours on television.
2 மணி நேரங்கள் டிவிலே ஓடிக்கொண்டிருக்கிற காட்சிகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது?
Don't say you don't have time.
நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம்.
Say you are not interested in God's will.
தேவனுடைய சித்தத்திலே உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று நீங்கள் வெளிப்படையாக சொல்லிவிடுங்கள்.
That is the truth.
அதுதான் சத்தியம்.
We all have time.
நம்ம எல்லாருக்குமே நேரம் இருக்கிறது.
I remember one brother came to me.
என்னிடத்திலே ஒரு சகோதரர் வந்தார்.
And said, "Brother, I don't have time to read the Bible."
எனக்கு வேதம் வாசிக்கவே நேரம் இல்லை பிரதர் என்று
சொன்னார். I said, "Do you want me to prove to you that you have time?"
உங்களுக்கு நேரம் இருக்கிறது என்பதை நான் நிரூபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டேன்.
Shall I pray that God will make your child sick and admitted in the hospital?
உடைய பிள்ளைக்கு ஒரு நோய் வந்து அந்த பிள்ளை ஹாஸ்பிடல் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கட்டுமா?
And then how much time you will have to go and spend 2-3 hours every day in the hospital?
அப்படியானால் ஒவ்வொரு நாளும் 2-3 மணி நேரங்கள் ஹாஸ்பிடலிலே போய் நீங்கள் இருக்கிறதுக்கு நேரம் எப்படி கிடைக்குது என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா?
How you suddenly got time?
எப்படி திடீரென்று உங்கள் பிள்ளையை ஹாஸ்பிடலிலே போய் 3 மணி நேரம் பார்ப்பதற்கு நேரம் கிடைக்கிறது?
Don't worry, I said, I'm not going to pray such things.
கவலைப்பட வேண்டாம், அப்படிலாம் நான் ஜெபிக்க போவதில்லை என்று நான் உங்களுக்கு சொன்னேன்.
I never pray that people will be sick. I pray that people will be healed.
ஜனங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிப்பேனே ஒழிய ஜனங்கள் வியாதி அடைய வேண்டும் என்று நான் ஜெபிப்பதில்லை.
But I'm only telling you that if you want to find time, you can find time.
நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினால் கண்டிப்பாக நேரம் அங்கே இருக்கத்தான் செய்யும்.
Don't say I don't have time.
எனக்கு நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம்.
Speak the truth. I am not interested in living like that.
நான் இப்படி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ எனக்கு விருப்பம் இல்லை என்று வெளிப்படையாக
சொல்லுங்கள். I want to do my own will.
நான் இந்த சொந்த சித்தத்தையே செய்ய விரும்புகிறேன் என்று வெளிப்படையாக சொல்லுங்கள்.
That's what Adam said also.
ஆதாமும் இப்படி தான் சொன்னான்.
God said don't eat of the tree. He said no, I'm not interested in living that life. I want to do my own will.
இந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னார். இல்லை, நான் உமக்கு கீழ்ப்படுதல் எனக்கு விருப்பம் இல்லை. நான் என் சொத்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
That is why God was disappointed.
ஆகவே தான் தேவன் அவன் மீது ஏமாற்றம் அடைந்தார்.
This Adam, if only he would listen to me, how happy his life would be.
ஆதாம் மட்டும் எனக்கு செவி கொடுத்திருந்தால் எவ்வளவு அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்கும்.
What a foolish man he is, listening to the devil.
பிசாசுக்கு செவி கொடுக்கறானே எவ்வளவு புத்தீனமாக இருக்கிறான்.
That is exactly what God is saying to about some of us.
நம்மில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை பார்த்து இதே தான் ஆண்டவர் சொல்கிறார்.
This child of mine, what a fool he is to go and listen to the devil.
என்னுடைய இந்த பிள்ளை எவ்வளவு புத்தீனமாய் பிசாசுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்.
I wish I could catch him by the neck and make him obey me.
கழுத்தை பிடித்து எப்படியாவது எனக்கு கீழ்ப்படிய செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
But I don't do that.
ஆனால் நான் அதை செய்வதில்லை.
Because I never force anyone.
ஏனென்றால் நான் யாரையும் கட்டாயப்படுத்துவதில்லை.
But I wish he would have the sense to know that what I tell him is better than what the devil tells.
பிசாசு சொல்வதை காட்டிலும் நான் சொல்வது தான் அவனுக்கு மேன்மையானது நல்லது என்பதை உணர்வதற்கு கொஞ்சமாவது புத்தி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார்.
I wish he would have the sense to know that when the devil tells him to watch that dirty movie, it is only to destroy him.
பிசாசு இந்த அருமை அந்த டிவியில வரக்கூடிய அந்த அசிங்கமான காட்சியை பார், சீரியலை பார் என்று சொல்லும் பொழுது அவனை அழித்துக் கொள்ள முடியாது தான் பிசாசு சொல்லுகிறது என்று ஆண்டவர்.
I wish he would know
மகனுடைய மகளை அறிந்து கொள்ள மாட்டானா என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
That if he turns from all that and spends 10 minutes with me, his life will be much happier.
இந்த டிவியை இப்பொழுது ஆஃப் பண்ணிவிட்டு என்னிடத்தில் 10 நிமிடம் செலவு செய்தால் அவனுடைய வாழ்க்கை மேன்மையானதாய் மாறுமே.
But the devil whispers, no, don't listen to God.
இல்லை இல்லை, நீ தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம், தேவனுக்கு செவி கொடுக்கலாம், நீ டிவியே பாரு பாரு என்று சொல்லி பிசாசு முணுமுணுக்கிறான்.
My brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
I want to ask you,
நான் உங்களை கேட்கிறேன்,
is the Lord sorry that he made you and put you on this earth?
உங்களை உண்டாக்கி உங்களை இந்த பூமியிலே வைத்தபடினாலே தேவன் மனஸ்தாபப்படுகிறாரா?
Is the Lord sorry that he redeemed you with the blood of Jesus Christ?
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உங்களை மீட்டதற்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறாரா?
Is God grieved in his heart when he sees the way you live?
நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை குறித்து தேவன் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் விசனம் அடைகிறதா?
It's a failure of faith.
விசுவாசத்தின் வீழ்ச்சிதானது.
You don't believe that what God says is better for you than what the devil says.
பிசாசு சொல்வதை காட்டிலும் தேவன் சொல்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது என்பதை நீங்கள் விசுவாசிக்க மறுக்கிறீர்கள்.
I want to tell you the good news.
நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல விரும்புகிறேன்.
Every need of yours can be supplied by Jesus.
உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் இயேசு கிறிஸ்துவினாலே சந்திக்கப்பட முடியும்.
And I'm not talking about a house and a car and all.
நான் ஒரு வீட்டை பற்றியோ நல்ல வேலையை பற்றியோ ஒரு காரை பற்றியோ சொல்லவில்லை.
I'm talking about your greatest need.
உன்னுடைய மிகப்பெரிய தேவையை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
Your leprosy.
உன்னுடைய குஷ்டரோகம்.
Your blindness.
உன்னுடைய குருடுத்தன்மை.
Can be healed.
குணமாக்கப்பட முடியும்.
You can be free from sin.
நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும்.
You know the first promise in the Bible.
வேதத்திலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம்.
In the New Testament, the first promise in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம்.
Do you know what that is?
அது என்ன என்று தெரியுமா உங்களுக்கு?
Many Christians don't know what is the first promise in the New Testament.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம் என்ன என்று தெரியவில்லை.
The first promise in the New Testament is in Matthew 1:21.
வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம் மத்தேயு 1 அதிகாரம் 21
வசனம். Angel told Joseph.
அந்த தூதன் யோசேப்பை பார்த்து சொல்கிறார்.
You must call his name Jesus because he will save his people from their sins.
அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர்.
That is the first promise in the New Testament.
இதுதான் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல்
வாக்குத்தத்தம். Save his people from their sins.
அவர் ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விலக்கி ரட்சிக்கிறவர்.
In the entire Old Testament, 3/4 of your Bible, there was no such promise.
உங்கள் வேதத்திலே முக்கால் வாசி இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை.
There is only God will forgive you.
அங்கே தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பார் என்று மட்டுமே
இருக்கு. Forgive you, come back to him, he'll forgive you. He will save his people from their sins.
அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிக்கிறவர்.
You know Jesus means savior.
இயேசு என்றால் மீட்பர் என்று அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா?
Not forgiver.
மன்னிக்கிறவர் அல்ல.
He forgives.
அவர் மன்னிக்கிறார்.
But that is only the first step to salvation.
அது ரட்சிப்பின் முதல் படி மட்டுமே.
His name is savior.
அவருடைய பெயர் மீட்பர்.
That means he saves us from our sins.
நம்மை பாவங்களிலிருந்து மீட்கிறார்.
Many of you say he is your savior.
அநேகர் இயேசுவே என்னுடைய இரட்சகர் என்று சொல்கிறீர்கள்.
But I ask you, has he saved you from your anger?
உங்களுடைய கோபத்திலிருந்து உங்களை இரட்சித்திருக்கிறாரா?
Has he saved you from your lust?
உங்களுடைய இச்சையிலிருந்து இரட்சித்திருக்கிறாரா?
Has he saved you from your love of money?
பண ஆசையிலிருந்து உங்களை இரட்சித்திருக்கிறாரா?
Has he saved you from bitterness?
கசப்பிலிருந்து உங்களை இரட்சித்திருக்கிறாரா?
Has he saved you from gossiping and backbiting against
others? புறங்கூறுதலிலிருந்து புகார் சொல்வதிலிருந்து உங்களை இரட்சித்திருக்கிறாரா?
Then what sort of savior is it?
இல்லாவிட்டால் அவர் எப்படிப்பட்ட இரட்சகர்?
When you give a tract to somebody.
நீங்கள் ஒருவருக்கு ஒரு துண்டு பிரதியை கொடுக்கிறீர்கள்.
Somebody who doesn't know anything about Jesus.
இயேசுவை பற்றி ஒன்றும் அறியாத ஒருவருக்கு சொல்லுகிறீர்கள்.
You tell him, here is the good news.
இங்கே ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. இங்கே ஒரு துண்டு பிரதி இருக்கிறது.
It's about Jesus.
இது இயேசுவை பற்றி உள்ள கைப்பிரதி.
And that non-Christian says, what can Jesus do for me?
இயேசு எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவர் அல்லாதவர் கேட்கிறார்.
You tell him, he can forgive all your sins.
உங்கள் பாவங்கள் எல்லாம் அவர் மன்னிப்பார் என்று சொல்லுகிறீர்கள்.
Yeah, but he says, okay, thank you, but can he save me from my anger?
அவருடைய கோபத்திலிருந்து அவர் என்னை விடுதலையாக்க முடியுமா என்று கேட்கிறார்.
No, he can't save you from anger, he's not so strong, but he can forgive your sins.
இல்லை கோபத்திலிருந்தெல்லாம் அவர் உங்களை விடுதலையாக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வலிமையானவர் அல்ல, ஆனால் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும்.
Okay, what about I'm always lusting with my eyes, can he save me from that?
எப்பொழுதே பார்த்தாலும் என் கண்களிலே இச்சித்துக் கொண்டே இருக்கிறேன், கெட்ட கதையை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன், இதிலிருந்து என்னை விடுதலையாக்க முடியுமா?
No, Jesus can't save you from all that, he has not saved me also from all that, but he can forgive your sins.
இல்லை இயேசுவால் அதெல்லாம் விடுதலையாக்க முடியாது, என்னையும் அவர் விடுதலையாக்கவில்லை, ஆனால் உங்கள் பாவங்களை மன்னிப்பார்.
Then I've got a lot of bitterness in my heart against other people, can he save me from that?
அந்த கிறிஸ்துவர் அல்லாதவர் கேட்கிறார், உள்ளத்திலே மற்ற மக்களை குறித்து எவ்வளவோ கசப்பு காணப்படுகிறது.
No, Jesus can't save you from all that, but he can forgive your sins.
அதிலிருந்து விடுதலையாக்க முடியுமா? இல்லை அதிலிருந்து விடுதலையாக்க முடியாது, ஆனால் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும்.
He'll say, you keep your tract, I don't want this Jesus.
அவர் என்ன சொல்லுவார்? இந்த துண்டு பிரதி நீயே வைத்துக் கொள்ளப்பா, எனக்கு இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லி விடுவார்.
What sort of gospel are we giving to other people?
மற்ற ஜனங்களுக்கு எவ்விதமான சுவிசேஷத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்?
Jesus can forgive all your sins.
இயேசு உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார்.
But he can't save you from any of your sins.
ஆனால் உங்கள் எந்த பாவங்களிலிருந்தும் அவரை ரட்சிக்க முடியாது. அவர் அந்த அளவுக்கு வல்லமையுள்ளவர் அல்ல.
He's not so strong. Your sins are so strong.
உங்களுடைய பாவம் தான் மிக வலிமுள்ளதா இருக்கிறது. இயேசு அந்த அளவுக்கு வலிமையுள்ளவர் அல்ல.
He's not so strong.
இயேசு அந்த அளவுக்கு வலிமையுள்ளவர் அல்ல.
He is quite weak.
அவர் கொஞ்சம் பலவீனமானவராக
இருக்கார். Forgive all your sins.
ஆனால் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார்.
What a shame.
என்ன வெட்கமான காரியம்.
It's better not to preach such a gospel.
இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் இருப்பதே
நல்லது. It's an insult to Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிந்தனை இது.
I know for 16 years after I was born again,
நான் மனிதனமான பிறகு 16 ஆண்டுகளாக இந்த பாதி சுவிசேஷத்தை தான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன்.
I'm ashamed of it.
நான் அதை குறித்து வெட்கமடைகிறேன்.
I have not preached that half gospel for 30 years now.
இப்போது 30 ஆண்டுகளாக இந்த பாதி சுவிசேஷத்தை நான் பிரசங்கிப்பதே கிடையாது.
Now I preach the full gospel.
இப்போது நான் முழு சுவிசேஷத்தை, பூர்ண சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன்.
The full gospel is not that you will speak in tongues.
பூர்ண சுவிசேஷம் என்பது நீங்கள் அந்நிய பாஷை பேசுவீர்கள் என்பது அல்ல.
The full gospel is that you can be saved from your sins.
முழு சுவிசேஷம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து இரட்சிக்கப்பட முடியும்.
So when Jesus said, anything you ask the Father in my name,
ஆகவே என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிதாவை எதை கேட்டாலும்,
don't we all pray in the name of Jesus?
நீங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெபிப்பதில்லையா?
What is the meaning of praying in the name of Jesus?
இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெபிப்பதனுடைய அர்த்தம் என்ன?
I'm saying, Father,
பிதாவே,
in the name of one who has saved me from my sin,
என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சித்தவர் என்கிறவருடைய பெயருடையவர்,
in the name of one who came to save me from all my sins,
என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை விடுதலையாக்க வந்த அந்த நாமமுடையவரை,
I am asking you,
அந்த நாமத்தினாலே நானுமே கேட்கிறேன்.
For what?
எதற்காக?
Better house?
நல்ல வீடா?
Better job?
நல்ல வேலையா?
Better car?
நல்ல காரா?
No.
இல்லை.
I am asking to be saved from all my sins.
எல்லா பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாய் நான் ஜெபிக்கிறேன்.
When you pray in the name of Jesus.
நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்படி ஜெபிக்கும் பொழுது
remember what the name of Jesus means.
இயேசுவின் நாமம் என்றால் என்ன அர்த்தம் என்று எண்ணி பாருங்கள்.
He can save you from all your sins.
உங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் உங்களை ரட்சிக்கிறவர்.
That is the good news.
இதுதான் நல்ல செய்தி.
I have experienced it.
நீங்கள் அதை அனுபவித்திருக்கிறீர்களா?
I have experienced it.
நான் அதை அனுபவித்திருக்கிறேன்.
In my life.
வாழ்க்கையிலே
in my family
என் குடும்பத்திலே
in my church
என் சபையிலே
in my ministry
என் ஊழியத்திலே
and it's made me a very happy man
அது என்னை சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றி இருக்கிறது
so happy
மிகவும் சந்தோஷமுள்ளவனாய் மாற்றி இருக்கிறது
I have not met a happier man than myself on the face of this earth
இந்த முழு பூமியிலே என்னை காட்டிலும் சந்தோஷமான ஒரு மனிதனை நான் சந்தித்ததே இல்லை
if you find someone let me know
யாரையாவது நீங்கள் அப்படி சந்தித்தீர்கள் என்று சொன்னால் எனக்கு தெரியப்படுத்துங்கள்
salvation from sin that will make us happy
பாவத்திலிருந்து ரட்சிப்பு விடுதலை தான் நம்மை சந்தோஷமுள்ளவர்களாய் மாற்றும்
don't you think the man who was cleansed from his leprosy was happy
and the kushrogathirund sutthamaakapattane and the manidhan sandoshama illaya
he didn't have a house he didn't have a job but he was happier than other people in
avanukku veedu illai avanukku vela illai ana mattra ella makkale kaattalum sandoshamullavana irundhan
that's what happens when we are saved from sin
paavathirund nam vidulaiyakkapadumbodhu idhu dhaan nadakkirathu
that's what you need
ungalku idhu dhaan thevai
we'll think more about this tomorrow evening
innum idhai kuthu adhigamaga naalai maalaiyile nam dhyanippom
and day after
adarku adutha naalileyum nam dhyanippom
so please come
agave daivathu vaarangal indha kootangalukku
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
While our heads are bowed in prayer.
நம்முடைய தலைகள் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது.
For whatever you have heard, I want to invite you to respond to God.
நீங்கள் இப்பொழுது கேட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் தேவனுக்கு பதில் சொல்ல முடியாய் நான் உங்களை அழைக்கிறேன்.
Will you say, Lord, you have spoken to me?
ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் பேசியிருக்கிறீர் என்று நீங்கள் சொல்வீர்களா?
And I want to speak to you.
நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன்.
I want to turn from my sin.
ஆண்டவரே நான் உம்மிடத்தில் பேச விரும்புகிறேன் நான் பாவத்தை விட்டு திரும்ப விரும்புகிறேன்
I am praying in the name of Jesus who came to save me from all my sins
இயேசு என்கிற என்னுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை ரட்சிக்க வந்த அந்த நாமத்திலே ஆண்டவரே நான் வருகிறேன்
I am not asking for anything on this earth I am asking you to save me from all my sins
ஆண்டவரே இந்த பூமியிலே வேறு எதையும் நான் கேட்கவில்லை என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே
You have given me enough of all these earthly things
பூமிக்குரிய காரியங்களை போதுமான அளவு எனக்கு கொடுத்திருக்கிறீர்
But Lord save me from my sins
ஆண்டவரே என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சியும்
I know you will do it
ஆண்டவரே நீர் எனக்கு அதை செய்வீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்
I prayed for other things foolishly in the past
ஆண்டவரே கடந்த நாட்களிலே மற்ற காரியங்களுக்காக புத்தியனமாக நான் ஜெபித்திருக்கிறேன்
But today I have learned what I should pray for
ஆனால் இன்றைக்கு நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன் ஆண்டவரே
I want to be saved from all my sins
என் எல்லா பாவங்களிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட வேண்டும்
Thank you Lord for hearing me
ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்
In Jesus name
இயேசுவின் நாமத்தில் பிதாவே
ஆமென்
எல்லாம் பாடும் பாடிதானே Yeah.